ஒன்னு பேதுரு நிருபத்திலிருந்து ஆண்டவர் பெரிய சத்தியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வராரு, பெரிய ஆசீர்வாதமான சத்தியங்கள். இந்த சத்தியங்கள்ல இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க ரொம்ப ஈஸியா இழந்துட முடியும். எப்படி இழந்துட முடியும் அப்படின்னா, நீங்க வந்து கேட்டுட்டு அதை மறந்துட்டு வெளியே போகிறவர்களா இருந்தா, ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுட்டு வெளியே போறவர்களா இருந்தா, இதை போய் உங்க வீட்டில் தியானிக்காம அனுதினமும் இதை சிந்திச்சு பார்க்காம இருந்தா, இதனோட அருமை நமக்கு தெரியாம போயிடும். அதனோட ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியாம போயிடும். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸா கூட என்ன கொடுக்கலாம்னா, இந்த வசனங்கள் 1-9 ரெண்டு மாசமா படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நீங்க போய் அனுதினமும் மனப்பாடம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், மெமரைஸ் பண்ணா. நான் இதை தியானிக்கும் போது உங்களுக்கு தயார் பண்ணும் போது இது ஆட்டோமேட்டிக்கா என்னில் ஒரு பாகம் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, எங்கன்னா தலை சாய்க்கும் போது ஒன்றுமே யோசிக்காமல் ஓடுனா ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஓடுற மாதிரி அது ஓடும். அந்த மாதிரி நம்மளும் இந்த வசனங்களை நம்ம தியானிச்சா ரொம்ப நல்லா இருக்கும், இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயாப்சி பண்ணணும்னு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு நான் இப்போ அனஸ்தீசியா கொடுத்து, லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து ஃபுல்லாக இங்கெல்லாம் பேட்டடைன் ஊற்றி என் மேலே ஒரு துணியெல்லாம் மாற்றி வேறு துணியை போட்டு எங்கள் வீட்டில் வேறு சைன் போடுங்க இதுக்குன்னு போடும்போது படுக்க வச்சுருக்காங்க என்ன. அவர் ஊசி கத்தி கித்தியெல்லாம் தெரியுது எனக்கு, ஊசி கத்தி கித்தியெல்லாம் எடுத்துகிட்டு வயத்துக்கிட்ட வராரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதுதான் மனசில் ஓடுது, என்ன நம்ம படித்த காரியங்கள், தேவனுடைய முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளே, பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக்கப்பட்டு ரத்தம் தெளிப்பினாலே இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு பேதுரு சொல்றாரு. அது ஓடுது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா. நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்து கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதினாலே நம்மளுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை ஏற்படுத்தினார். அது மனசுல ஓடுது. என்ன சத்தியங்களை தான் யோசிச்சு பாருங்களேன், அதனோட அர்த்தங்கள், அதனோட சத்தியங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது எவ்வளோ ஆத்துமாக்கு போஷணையா இருக்கக்கூடும். அது ஒரு வாட்டி படிச்சுட்டு விடுற காரியங்கள் இல்லை. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் நமக்காக பரலோகத்தில் காக்கப்பட்டு என் பேர் போட்டு ரிசர்வ் பண்ணி எனக்காக வைக்கப்பட்டிருக்குதுன்னு மனசுல எப்பவும் சிந்திக்கிறது எவ்வளோ சொல்லி முடியாததும் மகிமையான சந்தோஷம் நமக்கு கொடுக்கும். அது தியானிக்கிறவர்களா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அந்த சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளியான நம்ம தேவ பலத்தினால் காக்கப்படுகிறோம். நமக்கு ஒன்றும் அந்த சுதந்திரத்துக்கு ஒன்றும் ஆகாது. என் பேர் போட்டு பரலோகத்தில் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சுதந்திரவாளியான நான் எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தேவ பலன், த ஆல்மைட்டி பவர் ஆஃப் காட் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு வருது. அப்படி பார்க்குறோம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆனாலும் ஆபரேஷன்ல படுத்துக்கிட்டு இப்ப கொஞ்சம் வலி எடுக்குதே, ஆனாலும் உனக்கு வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வருதே, ஆனாலும் உனக்கு சோர்வுகள் வருதே, ஏன் அவசியமானதால், அவசியம் இல்லாம வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது, அவசியமானதால் கொஞ்ச காலம் உங்களுக்கு பலவித சோதனைகள்னால் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். ஏன்னா ரொம்ப அவசியம் இது. ஏன் பொண்ணு அக்னியில சோதிக்கப்படுகிறது போல் உங்கள் பொண்ணை விட ரொம்ப பொக்கிஷமான உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே உங்களுக்கு கனமும் புகழ்ச்சியும் மகிமை உண்டாவதற்காக அது சோதிக்கப்படுகிறது. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்க்கறதுல பேரான்பம், அவரை நீங்கள் காணாதிருந்தும் அவரை நேசிக்கிறீர்கள், அவரை நீங்கள் இப்பொழுது தரிசியாமல் இருந்தாலும் அவரை விசுவாசிக்கிறீர்கள். இது என்ன செய்து இது உங்களுக்கு சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம் உள்ளவர்களா நீங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், யோசிச்சு பாருங்களேன். இதை தான் நம்ம சிந்திச்சு வரணுங்க, இதை தியானிச்சு வரணும். இதை நம்ம படிக்கிறது தியானிக்கிறது ரொம்ப அவசியம். வேதம் பாருங்களேன் அதை எப்படி வலியுறுத்துதுன்னு ஒரு வசனம் படிங்க, எபிரேயர் ஹீப்ரூஸ் சாப்டர் 2:1.
ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும்.
நாம் கேட்டவைகளை, எதை கேட்டோம், 2 மாசமா கேட்டோம், கேட்டு மறந்து விடாம, கேட்டு ஏனோ தானோன்னு விட்டுறாம நாம் எப்படி மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும், திருப்பி திருப்பி போட்டு மனசுல அதை வச்சுக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏன் கவனிக்கணும்? நாம் விலகாதபடிக்கு, நாம் விலகாதபடிக்கு. என்ன விலகாதபடிக்கு அப்படின்னா, ட்ரிஃப்ட் அவேன்னு இங்கிலீஷ்ல வருது. ட்ரிஃப்ட் அவே அப்படின்னா, ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா, கடல்ல இருக்கிற கப்பல், அது அது ஒண்ணுமே செய்யாம ஒரு விட்டோம்னா அந்த கப்பல் என்ன ஆகும் தெரியுமா? இருந்த இடத்துல இருக்காது, அப்படியே ட்ரிஃப்டா எங்கன்னா போயிடும். ஒரு கப்பல்ல ஏறி நைட்ல ஒண்ணுமே செய்யாம விடுறோம்னு வைங்களேன், நம்ம வேணா தூத்துக்குரல்ல இருக்கலாம், காலில் எந்திரிச்சு பார்த்தா ஸ்ரீலங்காலையோ மலேசியாலையோ எங்கேயோ இருப்போம், எங்க போறோம்னே தெரியாம அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போயிடும். அது ஏன்னா ஒரு உள்ள அண்ட கரண்ட்னு வாங்க, அது அண்ட கரண்ட், அது நம்மளை கொண்டு எங்கேயாவது தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்துல ஒரு கரண்ட் கீழே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கரண்டுடைய நோக்கம் வந்து கிறிஸ்துவ கிட்ட இருந்து நம்மளை எவ்வளவு தூரம் கொண்டு போகணுமோ கொண்டு போறதுக்கு அது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து நம்ம ஒரு கப்பலுக்கு நங்கூரம் போட்டா தான் அது ஒரு இடத்துல நிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி கிறிஸ்துக்குள்ள நம்ம தொடர்ந்து நிக்கணும்னா என்ன செய்யணும்? நாம் கேட்டவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அதுதான் நம்மளை நிக்க வைக்கும், அதுதான் நம்மளை நிக்க வைக்கும். அதான் சொல்றாரு, நாம் கேட்டவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு கவனிக்கணும்னா, நம்ம கேட்டதை வந்து திருப்பி 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 நம்ம மைண்டு கிட்ட கொண்டு வரணுங்க. அது நம்ம மைண்டு, நம்ம மைண்ட் புடிச்சுக்க பார்க்கணும். என்ன அவன் தெரியுமா, கொஞ்சம் புடிச்சுக்க பாக்குறதுக்கு ஓரளவுக்கு அப்புறம் அது வந்து நம்ம மைண்ட் புடிச்சுக்கும். தெரியுதுங்களா? சில சத்தியங்கள் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் புடிச்சுக்கும். அது வரைக்கும் நம்ம அதை பிடிக்க பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் கேட்டவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் ட்ரிஃப்ட் ஆகி போயிடுவோம். அதான் அவர் சொல்றார், ட்ரிஃப்ட் ஆகி போயிடுவோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு, ஹோலி ஸ்பிரிட் செஞ்சிருவாருன்னு இல்லை. புரியுதுங்களா? அது லேசி, அவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் உதவி செய்ய மாட்டார், சோம்பேறிங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். நம்ம அவர் பாருங்களேன், அப்படி இருந்தா ஏன் சொல்லணும்? நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும், மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றத பாக்குறோம் நம்ம. இது பாருங்களேன், நம்ம இது வரைக்கும் பார்த்தது தொடர்ந்து படிங்க இந்த இப்ரேயர் வசனம்.
ஏனெனில் தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அச்சிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருந்தோமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நாம் மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்கணும்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு. அது சொல்லிட்டு வரும்போது நமக்கு இருக்கிற ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, தேவனால் சொல்லப்பட்டு அற்புதங்களாலேயும் அடையாளங்களாலேயும் பரிசுத்தாவின் வரங்களாலேயும் உறுதிப்படுத்தப்பட்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தோமானால், கவலையற்று இருந்தோம்னா கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா தண்டனைக்கு நம்ம எப்படி எஸ்கேப் ஆவோம்? ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கேர்லெஸ்ஸா கேட்கறது தான். இந்த ரட்சிப்பை குறித்து கேர்லெஸ்ஸா கேட்கறது, ஒரு சினிமா பார்க்கணும்னா ஒரு ஆர்டர் பிரச்சனை சேருக்கு முந்தி உட்காந்துக்கிட்டு கவனமா கேட்கறது, டிவியை பார்க்கறது கண்ணசைக்காம கேட்கறது. இந்த ரட்சிப்பை குறித்து பேசுறோம், இந்த ரட்சிப்பை குறித்து கவனமா கேட்காததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ரட்சிப்பை குறித்து கவலையற்ற மனுஷன் இதயம் வாழ்க்கை இருக்கிறதுனால தான். வேறெல்லாம் முக்கியம், உனக்கு ரட்சிப்பை குறித்து கவலையற்று நீ இருக்கிற. சில பேர் பார்த்தா நல்லா வருவாங்க, நல்லா உட்காருவாங்க, ஆனா அவங்க முகத்தை பார்த்தாவே தெரியும் அவங்க கேட்கற விதம் எப்படி இருக்கு. அதை பார்த்தாவே தெரியும் ரட்சிப்பை குறித்து எவ்வளவு கவலையிட்டு இருக்காங்க. சர்ம நேரத்துல அங்க பாக்குறது, இங்க பாக்குறது, அவங்க கவனிக்க தலையை கீழே போட்டுக்கிறது, இல்லைன்னா அதை நோண்டுறது, இந்த கை விரல கடிச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரட்சிப்பை குறித்து என்ன காரணம் அப்படி அவங்க இருக்கிறதுக்கு? ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறார். அது ரொம்ப பயங்கரம். இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தோமானால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்புவோன்றார். ஏன்னா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு ஏன் இதை படிக்கிறோம்னா, அது ரொம்ப டேஞ்சரஸ். இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறது வந்து நம்ம கடினப்பட்டு போறதுக்கு ஒரு பாதை, கடினப்பட்டு போயிட்டு இருக்கிறோம் அந்த பாதையிலன்றதுக்கு ரொம்ப டேஞ்சரஸான நிலைமை. சரி, இன்னைக்கு நம்ம பேதுருவை தொடர்ந்து பார்ப்போம். பேதுரு வந்து செதறடிக்கப்பட்ட பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற, நிராகரிக்கப்பட்டு சமுதாயத்தினால வெறுக்கப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுறார். அவர் எழுதும் போது கிறிஸ்துவுக்குள்ள தங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை பத்தி சொல்லி, எப்படி ஒரு கிறிஸ்தவன் சொல்லி முடியாத சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுன்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததாக என்ன சொல்றாரு தெரியுமா? நம்மளுக்கு இருக்கிற ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்னு சொல்லிட்டு வர, நம்ம இப்ப எபிரேயர்ல பார்த்த மாதிரி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்னு பேதுரு நம்ம காட்டுறாரு. இந்த 10-12 வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னா, நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம், ஹவு கிரேட் இஸ் அவர் சால்வேஷன், நம்ம ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்னு நம்ம காமிக்க போறாரு. அதை பத்தி நம்ம பார்ப்போம், எவ்வளவு பெருசு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு இதுக்கு முன்னாடி அவர் சொன்னதை நம்ம படிச்சிருக்கிறோம், 8-9 நம்ம பார்த்திருக்கிறோம். இவை அவரை நீங்கள் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து. இது ரொம்ப முக்கியம். நான் போன வாரம் சொன்ன மாதிரி இந்த வசனத்தை ரொம்ப வலியுறுத்துறது, எவ்வளவு வலியுறுத்தினாலும் பத்தாது. இதான் இந்த கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி என்ன தெரியுமா? ஒரு பழைய மதம் போர் அடிச்சு ஒரு ரிலிஜன் இல்லை, போய் வெள்ளை புடவை கட்டிட்டு போய் அழுதுட்டு வர்றது இல்லை கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி என்ன தெரியுமா? காணாத கிறிஸ்துவ மேல நான் அன்பு வைக்கிறதும் அவர் மேல விசுவாசம் வைக்கிறதும். எனக்கும் கிறிஸ்டியானிட்டி இஸ் எ த்ரில்லிங் ரிலேஷன்ஷிப் பண்ணலாம். இட்ஸ் நாட் எ ரிலிஜன், ஒரு மதம் இல்லை, சர்ச்சுக்கு போறது இதெல்லாம் பண்றதுதான் கிறிஸ்டியன் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் அது. எனக்கும் இயேசுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன இருக்கணும்? அவர் மேல அன்பு, எப்பப்பாரு புகை மாதிரி அவர் மேல அன்பு என் இதயத்துல இருந்து போயிட்டு இருக்கணும், எப்பப்பாரு விசுவாசம் நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். இது ரெண்டும் இணைக்கிற ஒரு உறவு தான் கிறிஸ்டியானிட்டி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுல இருந்து நம்ம ஒருபோதும் விலகி போகக்கூடாது. ரொம்ப முக்கியம் அது, நம்ம போன வாரம் பார்த்தது. அப்படி இருக்கிற ஒரு உறவு என்ன பண்ணுது? சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது நமக்கு சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம் கொடுக்காது. எது கொடுக்கும்? கிறிஸ்துவோடு இப்படிப்பட்ட உறவு எனக்கு இருக்கும் போது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியும். மார்ட்டின் லாயிட் ஜோயின்ஸ்னு ஒரு பெரிய போதகர் இருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்தை பத்தி. இதுல இருந்து நம்ம எவ்வளோ படிச்சு எவ்வளோ பெருசு கிறிஸ்டியன் ஆனாலும் இதுல இருந்து நீ விலகி போயிட்டீன்னா வழி விலகி போயிட்டேன்னு அர்த்தம். என்ன உனக்கு இருந்தாலும் இது இல்லைன்னா கிறிஸ்டியன் லைஃப்ல இருந்து எங்கேயோ நீ இருக்கிறேன்னு அர்த்தம். எது இல்லைன்னா கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு, அது அன்பு, அது விசுவாசத்துல சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம் எனக்கு எப்பப்பாரு இருந்துகிட்டு இருக்கணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டியினுடைய உயிர் நாடி. அங்கத்தான் அந்த இடத்த விட்டு நம்ம விலகி போயிடவே கூடாது. அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். சரி, ரொம்ப முக்கியம். அதை சொல்லி முடிச்சுட்டு அந்த 9 எப்படி முடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அவர் ரட்சிப்பு நாங்கள் சொன்ன உடனே 10-12 வரைக்கும் நம்ம ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்னு சொல்லிட்டு வர, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நம்ம ரட்சிப்பு அப்படின்றாரு. ஏன்னா இந்த மக்கள் கஷ்டத்துல உபத்திரவத்துல வழியில இருக்காங்க. அந்த மக்களுக்கு அவர் என்ன பண்றாரு? உங்க ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க, உங்க வேதனையில இருந்து உங்க வழியில இருந்து உங்க ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்னு பார்த்து கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அந்த ரட்சிப்பை உயர்த்தி ரட்சிப்பை செலிப்ரேட் பண்றார், ரட்சிப்பை கொண்டாடுறார். ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புன்றது வந்து, சால்வேஷன்ன்றது வந்து ஒரு பெரிய வார்த்தைங்க, நிறைய காரியங்கள் உள்ளடக்கிய வார்த்தை. ஒரு கிறிஸ்தவனுக்கு இதை விட சந்தோஷம், ஆனந்தம், ஆறுதல், உறுதி அளிக்கக்கூடிய வார்த்தை வேற இல்லவே இல்லை. பெரிய வார்த்தை ரட்சிப்புன்றது. வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்பு ஒரு நித்திய ஆத்மா. நமக்கு இருக்கிற நித்திய ஆத்மா வந்து பாவத்தின், நரகத்தின், பிசாசின், உலகத்தின் நியாய தீர்ப்பின் விளைவுகள். பாவத்தின் விளைவுகள் எவ்வளவு இருக்கு? மரணத்தின் விளைவுகள், நரகத்தின் விளைவுகள், நியாய தீர்ப்பின் விளைவு, அதுல எல்லாம் தப்பிக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அது ரட்சிப்பின் பாதி பகுதி. வெறும் அதுல இருந்து தப்பிக்கிறது மாத்திரம் இல்ல, அதுல இருந்து ரட்சிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, we are not only saved from something, we are also saved for something அப்படின்வாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறது மாத்திரம் இல்ல, அது இன்னொரு காரியத்துக்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். வெறும் பாவத்துல இருந்து தப்பிக்கிறது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியத்துக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எதுக்கு? I am saved from sin, Satan, but I am saved for eternal inheritance. நான் நித்திய மகிமைக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நித்திய சுதந்திரத்துக்காக. பிதா குமாரன் பரிசுத்தாவியோடு ஐக்கியத்தை நித்தியமா அனுபவிக்கிறதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ரட்சிப்புன்றது பெரிய வார்த்தை, வெறும் ஒரு நெகட்டிவ் சைடு தான் அது பாவத்துல இருந்து நம்ம வெளியே வருது, அதோட பாசிட்டிவ் சைடு இன்னொரு பக்கம் இருக்கு. அது பெரிய ரட்சிப்பு. ரட்சிப்பு வேதத்துல ரொம்ப முக்கியமா, வேதத்தின் பிரதானமான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பு தான். பிரதானமான ரொம்ப மையமான கருத்து, வேதத்தின் மையமான கருத்து ரட்சிப்பு தான். வேதத்துல ரட்சிப்பு வந்து மூணு டென்ஸ், டென்ஸுக்கு தமிழ்ல வந்து காலம் இல்லைங்களா, பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ். அந்த மாதிரி வேதத்துல ரட்சிப்பு வந்து மூணு டென்ஸ்ல பேசப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இயேசுவை விசுவாசித்து உண்மையா விசுவாசிக்கும் போது, மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கும் போது, உடனே பாவத்தின் தண்டனையிலிருந்து நான் ரட்சிக்கப்படுறேன். இயேசுவை விசுவாசித்த உடனே, when I believe in the Lord Jesus Christ, immediately I am saved from the penalty of sin. என் பாவத்துக்கெல்லாம் தண்டனை இல்லை, அதுல இருந்து நான் ரட்சிக்கப்படுறேன். அந்த இயேசு மேல இருக்கிற விசுவாசத்துல நான் வளர வளர என்ன ஆகுது, பாவத்தின் வல்லமையில இருந்து நான் ரட்சிக்கப்படுறேன். புரியுதுங்களா? முதலாவது தண்டனை இருந்து ரட்சிக்கப்படுறேன், போக போக இயேசு விசுவாசத்துல வளரும் போது பாவத்தின் வல்லமையிலிருந்து நான் ரட்சிக்கப்படுறேன். இந்த விசுவாசத்துல விடாமுயற்சியா போய் இந்த உலகத்தை விட்டு போகும்போது பாவத்தின் பிரசன்னத்தில இருந்தே நான் விடுதலை ரட்சிக்கப்படுறேன். அதான் மூணு டென்ஸ்ல வேதம் ரட்சிப்பை பத்தி பேசுதுன்னு பாக்குறோம். இது பெரிய வார்த்தை ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு கிறிஸ்தவனுக்கு மிகுந்த சந்தோஷம் கொடுக்குற ஒரு காரியமா இருக்கு. அவன் ஒரு கிறிஸ்தவன் ரொம்ப சந்தோஷப்படுறது, அவனுக்கு இருக்கிற சொத்தை வச்சு இல்லை, அவனுக்கு இருக்கிற குடும்பத்தை நினைச்சு இல்லை, அவனுக்கு இருக்கிற மையமான சந்தோஷம் வந்து ரட்சிப்பின் சந்தோஷம். அதை பத்தி பேதுரு நமக்கு சொல்றாரு, அதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சில நேரங்களில் சோககரமா என்ன ஆயிருதுன்னா, உலக மாயை உலக காரியங்கள் வந்து நம்ம மனதை நிரப்பும் போது ரட்சிப்பு வந்து பேசி 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 என்ன ஆகுதுன்னா, ரட்சிப்பு ஒரு பழகி போன ஒரு காரியமா நமக்கு ஆயிடலாம். ஒரு கிறிஸ்தவனு கூட ஆயிடலாம். ரட்சிப்புனா நான் ரட்சிக்கப்பட்டேங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் முடிஞ்சு கதை. அந்த ரட்சிப்பை பத்தி ஒரு த்ரில், அந்த ரட்சிப்பை பத்தி பேசும்போது கண்ணில் ஒரு தண்ணி, ஒரு ஆனந்தம் அவனுக்கு இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் அது. ஏன்னா பழகி போச்சு, அது ரொம்ப தப்பு. அது பழகி போகக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு பழகி போகக்கூடாது. சில நேரங்களில் ஆண்டவர் அதனால கூட உபத்திரவங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது வந்து நம்ம ரட்சிப்பின் மதிப்பை நமக்கு உணர்த்துறது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில உலக மாயைகள் சகல காரியங்களும் நம்ம மனசுல இடம் பிடிச்சி ரட்சிப்பு செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டி, ஃபோர்த் ப்ரையாரிட்டி போகும்போது வாழ்க்கையில எது முக்கியம் அப்படின்றது நமக்கு உணர்த்துறது வந்து உபத்திரவங்கள். கஷ்டங்கள் வந்து அந்த மாயைகள் கொஞ்சம் வசதிகள்லாம் ஆண்டவர் எடுக்கும் போது எது முக்கியம் நம்ம வாழ்க்கையிலன்னு சிந்திக்கிறது, எது முக்கியம் நம்ம வாழ்க்கையிலன்னு சிந்திக்கும் போது நம்ம ரட்சிப்பின் மதிப்பு அப்போ உணர்வோம். சில நேரங்கள்ல ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு தப்பான ரிப்போர்ட் வந்துருச்சான். என்ன ரிப்போர்ட்னா, இன்னும் ஒரு மாசத்துல அவர் செத்துற போறாரு, ஒரு கிறிஸ்டியன் அவர், இன்னும் ஒரு மாசத்துல அவர் இந்த உலகத்தை விட்டு போயிடுவாருன்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சான். அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு அப்பத்தான் தன்னுடைய இதுவரைக்கும் வாழ்க்கையில ரட்சிப்பு அவ்வளோ மதிச்சது இல்லையா, அவர் அப்பத்தான் மதிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, அப்பத்தான் மனுஷன் ரொம்ப சீரியஸ் ஆகுறது, அப்பத்தான் தெளிவா திங்க் பண்றது. உபத்திரவம் சீரியஸா வரும்போது மற்ற நேரங்கள்ல மாயை நம்ம மனசை கவர்ந்து போகுது. நம்ம அப்படியா இருக்கணும், கஷ்டம் வந்தாதான் ரட்சிப்பு நம்ம பெருசா இல்லை. பேதுரு பாருங்களா, நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக நம்ம ரட்சிப்பின் மகத்துவத்தை பெருசா எடுத்து காட்டுறார். நித்தியமா ரட்சிக்கப்பட தேவனால் அருள் பெற்ற ஸ்லாக்கியம் எவ்வளவு பெருசு நமக்கு எடுத்து காட்டுறாரு. பரிசுத்தாவி நமக்கு உதவி செய்யட்டும் அந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேதுருடைய வசனங்கள் மூலமா. ரட்சிப்பின் மகத்துவம் ரொம்ப பெருசு. பேதுரு வந்து ரட்சிப்பு எப்படி பெருசுன்னு காட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கும். மற்றவர்கள் இதுவரைக்கும் நினைக்காத விதங்கள்ல பேதுரு காட்டுறதை பார்க்கணும். ஏன்னா மற்றவங்க பார்த்தீங்கன்னா, எப்ரேயர் நம்ம படிச்சிருக்கிறோம், மற்ற அப்போஸ்தலருங்க வந்து ரட்சிப்பு எவ்வளோ பெருசுன்றாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய நரகத்துலேருந்து உன்னை காப்பாற்றிருக்கு பார், எவ்வளோ பெரிய தேவன்கிட்டேருந்து அந்த ரட்சிப்பு வருது பார், எவ்வளோ பெரிய கிறிஸ்து அந்த ரட்சிப்பை ரத்தம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் பார், தேவனுடைய முழு திட்டமே ரட்சிப்பு, பரிசுத்தாவின் ஊழியம் ரட்சிப்பு, கிறிஸ்துவுடைய பணி ரட்சிப்பை வாங்கி கொடுச்சுன்னு நம்ம பெருசாக சொல்லி தராங்க. ஆனால் பேதுரு அதை வித்தியாசமாக ரட்சிப்பு பெருசுன்னு நம்ம காட்டுறாரு. நம்ம இதுவரைக்கும் சிந்திக்காத விதத்துல காட்டுறாரு. என்ன எப்படி காட்டுறாரு தெரியுங்களா, ரட்சிப்பு ரொம்ப பெருசு, ஏன்னா அந்த ரட்சிப்பை கொண்டு வந்த கருவிகள் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க அப்படின்னு நமக்கு உணர்த்தி அதை காட்டுறாரு. அந்த வசனங்களை நம்ம இன்னைக்கு தான் தியானிக்க போறோம். முதலாவது மூணு பேரை பத்தி அவர் காட்டுறார். அந்த ரட்சிப்பை நம்ம கொண்டு வந்தவங்க மூணு பேர், முதலாவது தீர்க்கதரிசிகள், ரெண்டாவது அப்போஸ்தலருங்க, மூணாவது தேவ தூதருங்க. அதை பத்தி பார்ப்போம். அதுதான் இந்த 10:11 நீங்க படிங்களா ஒரு வாட்டி அந்த வசனத்தை.
உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள்.
இந்த வசனங்களை படிச்சு பார்த்தோம்னா மூணு பேரை பத்தி பேதுரு சொல்றார். நம்ம ரட்சிப்பு ரொம்ப பெருசு, ஏன்னா இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கொண்டு வந்தவங்க மூணு பேர், மனுஷ கருவிகள் மூணு பேர். முதலாவது தீர்க்கதரிசிகள், ரெண்டாவது அப்போஸ்தலருங்க, மூணாவது தேவ தூதருங்க. இந்த மூணு பேரை பத்தி சொல்றார். இது ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா முதலாவது ரட்சிப்பு ரொம்ப பெருசு, ஏன்னா தேவ இது தீர்க்கதரிசிகளுடைய ஆராய்ச்சி ரட்சிப்பு தான். அப்போஸ்தலர்களுடைய சாட்சி ரட்சிப்பு, இன்னொன்று ரைமிங்காக இருக்கட்டும்னு தேவ தூதர்களுடைய ஆர்வ காட்சி ரட்சிப்பு. முதலாவது ரைமிங்காக நான் சொல்லியிருக்கேன், பாருங்க இந்த வசனம்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா கவிதை தானாக பிச்சுக்கிட்டு வரும். அந்த மாதிரி முதலாவது தேவ தீர்க்க தரிசிகளுடைய ஆராய்ச்சி, ரெண்டாவது அப்போஸ்தலர்களுடைய சாட்சி, மூணாவது வான தூத தேவ தூதர்களுடைய ஆர்வ காட்சி. இந்த மூணு தலைப்புல இந்த வசனங்களை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது தீர்க்க தரிசிகளுடைய ஆராய்ச்சி, இந்த ரட்சிப்பு ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னா இவங்க மூணு பேர் இந்த அண்ட சராசரத்துல வாழுகிற மிக உயர்ந்த ஆவிகள், மிக உயர்ந்த மனிதர்கள். அவங்க ரொம்ப மிகுந்த கவனத்தோடு இந்த ரட்சிப்பு மேல இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இது அவ்வளவு பெருசுன்னு பேதுரு நம்ம காமிச்சு கொடுக்கிறார். இந்த முத 10வது வசனத்துல இருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, உங்களுக்கு உண்டான கிருபை, கிருபையை குறித்து தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து. என்ன கிருபைன்னு வருது, ரட்சிப்புன்னு வருது, இல்லையா? ரெண்டு வருது, ரெண்டு வார்த்தை. ரட்சிப்புக்கு இன்னொரு வார்த்தை கிருபை தான். சில நேரங்களில் சால்வேஷன் ஆஃப் கிரேஸ் சொல்லுவாங்க, கிருபையின் ரட்சிப்பு, ரெண்டும் ஒன்று தான், கிருபையின் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு சாதாரணப்பட்டதில்லை, அது கிருபையின் ரட்சிப்புன்னு நமக்கு சொல்லப்படுற மாதிரி. அந்த ரட்சிப்பு வந்து அது மனுஷனுக்கு உதவியற்ற மனுஷனுக்கு, நரகத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் பாத்திரமான மனுஷனுக்கு அது வருது, வந்து கிருபையாக வருகிறது. அந்த ரட்சிப்பு எப்படி வருதுன்னா ஃப்ரீயாக வருது, ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அது மனுஷனுக்கு ஒரு வெகுமதியாக வரல, அது மனுஷனுக்கு ஒரு ரிவார்டாக வரல, ஒரு உரிமையாக வரல, அது வந்து ஒரு கிரேஸ், ஒரு ஃப்ரீயாக வருகிறது. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அது ஃப்ரீ கிரேஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, ஃப்ரீயாக அது மனுஷனுக்கு வருது. அந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னா அந்த ரட்சிப்பு வந்து எவ்வளோ பெருசுனா மனுஷன் தனக்கு உள்ளது உரியதெல்லாம் கொடுத்து வாங்குற அளவுக்கு அவ்வளோ உயர்ந்த ரட்சிப்பு. ஆனால் அவனுக்கு அது எப்படி வருது, ஃப்ரீயாக வருது, ஃப்ரீயாக வருது. ஏன் ஆண்டவர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு யோசிச்சு பாருங்களேன். ஃப்ரீயாக வர்றதுனால அது சீப்புன்னு நம்ம நினச்சிடக்கூடாது, நம்ம நினச்சதுக்கு வழி இருக்கு, ஃப்ரீயாக தானே வாங்கணும் அப்படின்னு, இல்லைங்களா? ஆண்டவர் அப்படி ஃப்ரீயாக வந்து அப்படி என் பிள்ளைங்க அப்படி நினைக்க மாட்டாங்கன்னு நினச்சி தான் அவர் கொடுத்துருக்கிறார், இல்லைங்களா? என் பிள்ளைங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அவருக்கு அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துச்சு, அதுக்கு அவர் எவ்வளோ பெரிய விலையை கொடுக்க வேண்டியது, தியாகம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அது ஃப்ரீயாக இருக்கிறதுனால சீப் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அது அவ்வளோ பெரிய ரட்சிப்பு ஏன் ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாருனா, ஏன்னா அது கிருபையின் ரட்சிப்பு, கிருபை இலவசமாக நம்ம கொடுக்க சித்தம் கொண்டுச்சு. அதனால தான் கிருபை அப்படின்னு அதுக்கு பேர் வர்றதை பார்க்குறோம், கிருபையின் ரட்சிப்பு. ஒரு ஒரு இடத்துல பாருங்களேன், இந்த அந்த மாதிரி ஏமா ஃப்ரீனா நமக்கு ஒரு டைம்ல இப்பெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டே இருக்கிறது இல்லை. சில நேரங்களில் கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க, நம்ம அந்த கடை உள்ள வர்றதுக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா, ஃப்ரீ ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க, உள்ள போய் பார்த்தா டபுள் ரேட் இருக்கும், டபுள் ரேட்டு, அது கூட ஒரு சோப்பு ஃப்ரீயோ அந்த மாதிரி ஃப்ரீயோ தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரீ இல்லை, எல்லாமே ஃப்ரீங்க இந்த ரட்சிப்பில். யோசிச்சு பாருங்களேன், பரலோகம் ஃப்ரீ, கிறிஸ்து ஃப்ரீ, பாவ மன்னிப்பு ஃப்ரீ, ஃப்ரீ இலவசமான ரட்சிப்பு. ஆனால் இந்த ரட்சிப்புக்கு தான் மனுஷருங்க வர்றதில்லை. இந்த ரட்சிப்புக்கு ஏன் மனுஷங்க வர்றது இல்லைன்னா அவங்க பாவத்தையும் உலகத்தையும் எவ்வளவு நேசிக்கிறதுனால தான் இதுல வர்றது இல்லை தவிர, ஆனா ரொம்ப பெரிய ரட்சிப்பு. அதனால தான் உங்களுக்கு உண்டாகும் கிருபையை குறித்து, உங்களுக்கு உண்டாகும் கிருபையை குறித்து, கிருபையும் ரட்சிப்போம் ரெண்டும் ஒரே வார்த்தை. தொடர்ந்து பார்ப்போம் பேதுரு இதுல என்ன வலியுறுத்துறாருன்னா, இந்த ரட்சிப்பு வந்து மகாபெரிய தீர்க்கதரிசிகள். யார் தீர்க்கதரிசிகள்? தீர்க்கதரிசிகள்னா பழையற்பாடுல இருந்த மனிதர்கள். அவங்க வந்து ரெண்டு வேலை அவங்களுக்கு இருந்துச்சு. ஒன்னு வந்து கடவுளுடைய அந்த சந்ததிக்கு, அவங்க வாழ்ந்த சந்ததிக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறவங்க. ரெண்டாவது எதிர்காலத்தை குறித்து அறிவிக்கிறவங்க, கடவுளுடைய பிரதிநிதிகள், கடவுளுடைய வார்த்தையை பேசுறவங்க. நேரா கடவுள் அவங்ககிட்ட பேசியிருக்கிறார். அப்படி சில மனிதர்கள் இருந்தாங்கன்னா சாதாரணப்பட்ட மனிதர்களா கடவுள் செலக்ட் பண்ணுவார் அந்த வேலைக்கு. அந்த நூற்றாண்டிலேயே இருக்கிற ரொம்ப தாழ்மையும் கிருபையும் கடவுளுடைய ஞானமும் இருந்து வளர்ந்த மனுஷர்களை தானே செலக்ட் பண்ணுவார். அப்பேற்பட்ட மனிதர்களை அவர் செலக்ட் பண்ணி அவங்க தான் தீர்க்கதரிசிகள். அவங்க தீர்க்கதரிசிகள் அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லா நூற்றாண்டுலேயும் ரொம்ப விசேஷமான ஆவிகள்னு சொல்லலாம். அவங்களுடைய சந்ததியே அலங்கரித்த மனிதர்கள், மனிதர்களை பாவத்திலிருந்து தேவன் பக்கம் திருப்பின பெரிய மனிதர்கள். அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய சிந்தனை போக்கு எப்போவோ என்னவா இருந்துச்சா, ஆண்டவர் பல காரியங்களை அவங்க வெளிப்படுத்தி இருந்தாலும் அவங்க ரொம்ப ஆர்வமா ஆராய்ந்து பார்த்தது எதை ஆராய்ந்து பார்த்திருக்காங்களா? ரட்சிப்பை ஆராய்ந்து பார்த்திருக்கிறாங்களா? ரட்சிப்பு தான் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருந்திருக்கு. அதான் பேதுரு நமக்கு சொல்றாரு, மகா பெரிய மனிதர்கள். நம்ம பார்க்கலாம் மோசேலிருந்து எடுத்து மல்கியா வரைக்கும் இருந்த பெரிய தீர்க்கதரிசிகள் வரிசை. அவங்க எல்லோருமே அவங்க மிகுந்த ஆராய்ந்து பார்த்தது வந்து ரட்சிப்பை தான். கடவுள் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அநேக காரியங்கள். அவங்க எழுதியிருக்கிறாங்க அநேக காரியங்கள். அவங்க எழுத்துக்களே அவங்க ஆராய்ந்து பார்த்தாங்களாம். ஏன்னா அவங்க எழுதுனதே அவங்களுக்கு புரியாமல் இருந்துச்சு அந்த காலத்தில். அதனால அவங்க எழுதுனதே அவங்க ஆராய்ந்து பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏன் புரியாமல் இருந்துச்சு? அவங்க ரட்சிக்கப்படாததுனால இல்லை. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா அவங்களுடைய ரட்சிப்பினுடைய நிறைவேறுதல் அவங்க பார்க்கவே இல்லை. இல்லைங்களா? கிறிஸ்துவுடைய வாழ்க்கைக்கு அந்த பக்கம் இருந்தாங்க. தங்கள் ரட்சகர் யாரு, அவர் எப்படி வந்து மரிப்பாரு, எப்படி உயிர்த்தெழுவாருன்னா முழுமையா அவங்களுக்கு அதுலாம் என்ன அடங்கி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அவங்களுக்கு இருக்குது என்பதை அறிந்து அவங்க ஆராய்ந்து அதை பத்தி பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியும் பாவத்தினால சபிக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு ஒரே விடுவு காலம் மேசியா தான். அவர் வரணும், அவர் வந்து தான் மீட்பை கொடுக்க போறாரு, அவர் வந்து தான் ரட்சிப்பை கொண்டு வர போறாரு, விடுதலையை கொண்டு வர போறாரு, அவர் தான் ஆசாரியராகவும் தீர்க்கதரிசியாகவும் ராஜாவாக வரப்போறாருலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா ரட்சிப்பை பத்தி அவங்களுக்கு முழுமையா தெரியாம இருந்துச்சு. முழுமையா தெரியாம இருந்ததுனால இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னு
போட்டிருக்கு,
ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ரொம்ப தீவிரமான வார்த்தை. அவங்க என்ன பண்ணாங்களா, அவங்க முழு ஆயுசும் நேரமும் வாழ்க்கையும் இந்த ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து ரிசர்ச் பண்ணி பரிசோதனை பண்றதுக்கு தான் செலவிட்டாங்கன்னு போட்டிருக்கு. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை, ஷேவ் பண்றதுக்கு கூட நேரம் இல்லை, தாடியெல்லாம் விட்டுக்கிட்டு டைமே இல்லாத மாதிரி ரொம்ப ஆராய்ந்து சோதித்து பார்த்தது என்னவான் தெரியுமா? அந்த மனிதர்கள் இந்த ரட்சிப்பை தான் பார்த்தாங்க. ஒரு தங்கத்தை தேடுற அந்த மாதிரி சுரங்கத்துல போய் தங்கத்தை தேடுறவங்க எப்படி தேடுவாங்களோ அந்த மாதிரி தேடினாங்களா இந்த ரட்சிப்பை குறித்து. யாரு? இந்த தீர்க்கதரிசிகள். அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. அவங்க வந்து தங்களுடைய முழு ஆயுசும் தங்களுடைய முழு முயற்சியும் நேரத்தையும் எதுக்கு செலவிட்டாங்களா? எத்தனையோ பெரிய படிப்பாளிங்க சில பேர், பெரிய ஞானிங்க, பெரிய இடங்கள்ல தானியல் மாதிரி பெரிய பெரிய பதவியில இருந்திருக்காங்க. ஆனா அவங்க தங்களுடைய ஆயுசுலயே பார்த்தது, ரொம்ப முயற்சி செஞ்சு நேரத்தை செலவிட்டது எதுக்காக? இந்த ரட்சிப்பை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தான். அதான் பேதுரு சொல்றாரு, ஏன் அவங்க அவ்வளவு செலவிடணும், ஏன் அவங்க அவ்வளவு ஆர்வமா பார்க்கணும்னா இந்த ரட்சிப்பு அவ்வளோ பெருசு. அதான் பேதுரு நமக்கு சொல்லிட்டு வர்றாரு, அவ்வளோ பெருசு. அவங்க வந்து எப்போ பாரு இந்த ரட்சிப்பை குறித்து தான் சிந்திச்சு வந்தாங்க. எத்தனையோ காரியங்கள் சிந்திக்க அவங்களுக்கு இருக்கும் போது, அந்த சராசரத்துல எவ்வளவு காரியங்களை அவங்க யோசிச்சு பார்க்க இருக்கும் போது அவங்க மனசு முழுமையா முழுகி இருந்தது எதை குறித்து? இந்த ரட்சிப்பை குறித்து. அதான் அவங்களுக்கு கருத்தாய் பாருங்களேன் இங்கிலீஷ்ல வருது. இங்கிலீஷ்ல எப்படி வருது? சர்ச்சஸ் அண்ட் என்கொயரிஸ் வருதா, சரி நல்ல டிரான்ஸ்லேஷன்ல ஏர்னஸ்ட் சர்ச்சிங், டெலிஜென்ட் சர்ச்சிங், முயற்சி செஞ்சு அவங்க அவங்க எப்படின்னா அவங்களுடைய ஊக்கம் அவங்களுடைய நாட்டம் ஆர்வம்லாம் இதுல தான் இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையின் குறி வேட்டையே இதுல தான் இருந்துச்சு. இந்த ரட்சிப்பை புரிஞ்சுக்கணும், இந்த ரட்சிப்பை புரிஞ்சுக்கணும்னு அவங்க இருந்தாங்க. ரொம்ப தீவிரமான வார்த்தையை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி எடுத்து பார்த்தோம்னா தானியல் 9 பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் உபவாசம் செய்து ரட்டுடுத்தி தனிமையாக பல நாட்கள் 3 வேதனைப்பட்டு ஜபம் பண்ணி நாடி நாடி மைண்டெல்லாம் டார்ச்சர் பண்ணி அவர் அப்படி தேடுறாராம். எதுக்கு தேடுறாரு? எரேமியா ரட்சிப்பை குறித்து ஏதோ வசனங்களை எழுதி வச்சிருக்காரு, அந்த வசனங்களை புரிஞ்சுக்கணும்னு அவர் இப்படி முயற்சி பண்ணார், ஆராய்ந்து பார்த்தார். அப்புறம் தான் அந்த தீர்க்க தரிசன தேவதூதன் வந்து அந்த 70 என்ற சத்தியத்தை அவர் விளக்குனார். அதை நம்ம பார்க்குறோம். அப்படி அவங்க தேடி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பேதுரு நமக்கு சொல்கிறார். ஏன் இது அவ்வளோ பெரிதான லட்சிப்பாக இருக்கிறதுனால, அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தீர்க்கதர் குறித்து சொல் படிங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அவங்களுடைய நேரம் அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய சகல காரியத்தையும் இதுக்கு செலவிட்டாங்கன்னு அர்த்தம், புரியுதுங்களா? தீவிரமா தங்கம் தேடுற மாதிரி தேடி இருக்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது, அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தார் இல்லைங்களா, பரிசுத்தாவி இருந்து பரிசுத்தாவி அவங்களுக்கு வெளிப்படுத்தினாரா, என்ன வெளிப்படுத்தினாரு, கிறிஸ்துவுக்கு வரப்போற பாடுகள் அதுக்கு பின்வரும் மகிமை. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். முதல்ல அவன் என்ன வரணும், பாடு வரணும், அதுக்கப்புறம் மகிமை வரணும். இதை அவங்களுக்கு வெளிப்படுத்தினாராம். வெளிப்படுத்தி நம்ம பழைய பாடல பார்க்கலாம், பல தீர்க்க தரிசனங்கள் எழுதி வச்சிருக்காங்க. உங்களுடைய தீர்க்க தரிசனம் நான் சிலது நோட் பண்ணியிருக்கேன், அதை சொல்றேன் பாருங்களேன். ஐசாயா 7:4 வந்து நீங்க படிக்க வேண்டியது இல்ல. அவர் கண்ணியின் மூலமா பிறப்பார். மீகா 5:2 அவர் பெத்லஹேம்ல பிறப்பார். ஐசாயா 9:1 அவர் கலிலியால தான் ஊழியம் செய்வார். ஐசாயா 35:5 அவர் அற்புதங்களை செய்வார். சங்கீதம் 78:2 அவர் ஓமைகள்ல பேசுவார். ஜெக்கரியா 9:9 கழுதையின் மேல எருசலேமுக்குள்ள வருவார். சங்கீதம் 41:9 தன்னுடைய சொந்த நண்பனாலேயே அவர் காட்டி கொடுக்கப்படுவார். ஜெக்கரியா 11:12 கரெக்டா 30 அவர் விற்கப்படுவார். இன்னொன்று அவருடைய பாடுகளை குறித்து நிறும்போது ஐசாயா 53 ரொம்ப முக்கியமான அதிகாரம். அதில் வந்து சொல்லப்படுது அவர் நொறுக்கப்பட்டு அவர் அடிக்கப்படுவார். சங்கீதம் 22:16 அவர் கால் கை ஆணியால் குத்தப்படுவன்னு போட்டிருக்கு. ஐசாயா 53:11 கல்லறலுக்கு மத்தியில் அவர் அடிக்கப்படுவார் அப்படின்னு போட்டிருக்கு. அதே சங்கீதம் 22:15 அவருடைய துணிக்காக சீட்டு போடுவாங்கன்னு போட்டிருக்கு. ஜெக்கேரியா 12:10 அவருடைய விழாவை குத்துவாங்கன்னு போட்டிருக்கு. ஐசாயா 53:9 பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் அவருடைய பாடியை வைக்குவாங்கன்னு போட்டிருக்கு. சங்கீதம் 16:10 அவர் உயிரோடு எழும்புவார்னு போட்டிருக்கு. எத்தனையோ நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசிகள்ல தீர்க்க தரிசனங்கள் இது போட்டிருக்கு. இதெல்லாம் எப்போ போட்டிருக்கு, இயேசு பிறக்காததுக்கு 100 வருஷங்களுக்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை வரலாறே இப்படி போட்டிருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த தீர்க்க தரிசிகளுக்கு தெரிஞ்சு மேசியா வருவாருன்னு தெரியும், அவர் பாடுபடுவாருன்னு தெரியும், அவர் பாடுபட்டு அதுக்கு பின்னாடி வர போற மகிமை என்ன மகிமை, அவர் உயிர்த்தெழுவார், உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போவார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 2வது வருகையில் அவர் வருவார். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சேன்னா அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழம்பி போனாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுது, ஒருத்தர் சொல்லியிருக்காரு 2 தான் அவங்களால பார்க்க முடிஞ்சு. என்ன, ஒன்று கல்வாரி மலையை பார்த்தாங்க, இன்னொன்று ஒலிவ மலையை பார்த்தாங்க. இயேசுடைய இயேசு பாடுபடுவார்னு பார்த்தாங்க, அவர் மகிமையில் வருவார்னு பார்த்தாங்க. அதுக்கு நடுவில் இருந்த காலம் அவங்களுக்கு பள்ளத்தாக்கு அவங்களுக்கு தெரியல, அதனால ரொம்ப குழம்பி போனாங்க. யோசிச்சு பாருங்க, ஐசாயா எப்படி குழம்பி போயிருப்பாரு, கன்னிக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, என்ன இது எப்படி பிறக்கும் கன்னிக்கு, அவர் குழம்பி இருப்பார். அந்த குழந்தை போய் பேர் என்ன, இமானுவேல், நித்திய தேவன். எப்படிங்க கன்னிக்கு போய் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை போய் கடவுள், எப்படி போய் கடவுள் போய் மனுஷனா இருக்க முடியும், மனுஷன் போய் கடவுளா இருக்க முடியும், ஒரு இடத்துல தாவீதின் குமாரன் அவருன்னு போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல தேவ குமாரன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. அவங்களுக்கு தெளிவில் இதை என்ன பண்ணியிருக்காங்க, ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க. யார் என்ன ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க, தொடர்ந்து படிங்க அந்த வசனத்தில்.
அந்த காலத்தின் விசேஷம் என்ன என்பதை ஆராய்ந்தாலும்,
ஆராய்ந்து அந்த காலத்தின் விஷயம். இதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை முழுமையா படிங்க.
தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதை அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள்.
சரி, இங்கிலீஷ்ல தமிழ்ல கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம். இங்கிலீஷ்ல என்ன வருதுன்னா, எந்த யார் அவரு, அந்த அவர் வரப்போற காலம் என்ன, இது இந்த விஷயம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். மேசியா இப்படி வரப்போறா, ரட்சிப்பை கொண்டு வரப்போறாருன்னு இருந்த போது நார்மலா நமக்கு இருக்கிற கேள்வி என்ன, யாருங்க அவரு, அவர் எப்போ வரப்போறாரு, அதானே இருக்கும், எப்போ வரப்போறாரு, எப்போ வரப்போறாரு, யார் அவர், யார் அவர், யார் அவருன்னு வாழ்க்கையெல்லாம் அவங்க ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள். அதான் நமக்கு போட்டிருக்கு, அவர்கள் யாரு, அந்த காலத்தின் விசேஷம் என்னன்னு ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆனா ரொம்ப சேடா எப்படி முடியுது தெரியுங்களா, அந்த வசனம் பாருங்களேன். இவ்வளவு ஆராய்ந்து அவங்க பார்க்கும் போது முழுசும் அவங்களால புரிஞ்சுக்க முடியல, முழு வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க ஆராய்ந்து பார்த்தாங்க, அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க, தங்கள் நிமித்தம் அல்ல. 12வது வசனம், ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னாரா, ஐசாயா கேட்கிறாரு, எம்மட்டும் யார் ஆண்டவரே, யார் வரப்போறாரு, இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொண்டு வர்றது யாரு, யாரு எங்களுக்கு வெளிப்படுத்தோன்னு ஐசாயா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, பொறுமையாரு, இது உனக்காக இல்லை, இது உங்களுக்காக இல்லை, இதுக்கு அப்புறம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வரப்போற விசேஷ காலத்துல சில மக்கள் பிறக்க போறாங்க, அவங்களுக்காக இதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, பொறுமையாரு, இது உனக்காக இல்லை. தானியல் கேட்டார், 70 வாரம் யார் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, விளக்கும் ஆண்டவரேன்னா, தானியல் அதை முத்திரை போடு, நீ உன் இடத்துக்கு போ, கல்லறைக்கு போ, அதுக்கப்புறம் அது காலத்துல ஒரு விசேஷ மக்களை நான் ஏற்படுத்த போற, அவங்களுக்கு அது விளங்கும், அவங்களுக்கு அது புரியறதுக்காக தான் பாருங்களேன். அதான் அந்த வசனம் போட்டிருக்கு, தங்கள் நிமித்தம் அல்ல, என்ன போட்டிருக்கு, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளிப்பட்டது. அவங்களுக்கு என்ன சொன்னாரா, இவ்வளவு வாழ்க்கையெல்லாம் கருத்தாய் பரிசோதனை பண்ணி ஆராய்ந்த தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரா, இதெல்லாம் உங்களுக்கு இல்லை, இதை அனுபவிக்கிறீங்க, பின்னாடி இருந்து அனுபவிக்கிறீங்க, நிழலாம் அனுபவிக்கிறீங்க, ஆனா இதோட முழுமை உங்களுக்கு இல்லை, வரப்போற காலத்துல ஒரு மக்கள் வரப்போறாங்க, அவங்களுக்கு தான் நீங்க இதை எழுதி வச்சிருக்கிறீங்க. அதான் சோகமா முறிக்கிறார் பாருங்களேன், அதுதான் ரொம்ப சோகமா ஆண்டவர் அதை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். இதுல இது வரைக்கும் நம்ம என்ன பாக்குறோம், மேசியா வரப்போறாருன்னு அந்த தீர்க்கதரிசிகளுக்கு தெரியும், அவர் ரட்சிப்பை கொண்டு வர போறாருன்னு தெரியும், அவர் பாடுபட போறாரு, மகிமையில வரப்போறாருன்னு எல்லாம் தெரியும். ஆனா இவங்க முழுமையா புரிஞ்சுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும், இது அவங்களுக்கு இல்லைன்னு தெரியும். ஆனாலும் தங்களுடைய நேரத்தை ஆயுச முழுமையா கொடுத்து இதுல தான் தங்க வாழ்க்கைய செலவிட்டாங்க, ஏன் அப்படி செஞ்சாங்க, அவங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சோம் ஏன் அப்படி செஞ்சாங்க, அவங்களுக்கு அது புரியாதுன்னு தெரிஞ்சோம் அப்படி ஏன் ஆராய்ந்தாங்க தெரியுமா, இந்த ரட்சிப்பு அவ்வளோ பெருசு, தூரத்துல இருந்து பார்த்தாலும் அவ்வளோ பெருசு, தகுதியானது, நம்ம ஆயுசே இதுக்கு செலவிட்டாலும் போதுமானதுன்னு அந்த முழு மனிதர்களும் இந்த ரட்சிப்புக்காக தங்களுடைய ஆயுசே செலவிட்டாங்க, முயற்சி வாழ்க்கை உலகத்துல எதுக்குமே இடம் கொடுத்தாம இதுதான் ரட்சிப்பு அது அப்படி அவங்க ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு என்ன அந்த கேள்வி இருக்கணும், அவ்வளோ தீவிரமாக தேடும் போது அந்த ரட்சிப்பின் நிறைவேறுதலை கண்டு அதை அனுபவிக்கிற மக்கள் நமக்கு அது எவ்வளோ மதிப்பாக இருக்கணும். அதான் பேதுரு சொல்கிறார், உங்களுடைய ரட்சிப்பு எவ்வளோ பெருசு பாருங்க, அந்த மகாபெரிய தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த அந்த நூற்றாண்டிலேயே வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர்கள், ஞானிகள், படிப்பாளிகள், அவங்க முழு ஆயுசம் இந்த ரட்சிப்பை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நேரத்தையும் வாழ்க்கையும் செலவிட்டிருக்கும் போது அது எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, எதுக்காக செலவிட்டிருக்காங்க, அவங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சோம், அது அவங்களுக்கு புரியாதுன்னு தெரிஞ்சோம், இது பின்னாடி வந்திருக்கிறாங்க, ஏன் தெரியுமா, அது அவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, அவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. ஒரு வசனம் படிப்போம், மத்தேயு 13:17.
நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
இயேசு அதை பார்த்துட்டு சொல்றார், அநேக தீர்க்கதரிசிகள் மகான்கள் நீங்க பாக்குறத நீங்க கேக்குறத கேட்கணும் ஏங்கணும், அந்த டைம்ல நான் வாழ முடியாதா எனக்கு இல்லையான்னு ஏங்குனத ஏங்கி இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு அது கிடைக்கல. அதை கேட்கிறவங்க காதுகள் பாக்கியம் உள்ளதுன்னு இயேசு அவங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இதை பாக்குறவங்க, நம்ம அடுத்தது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பயன்பாடுக்கு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்க சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ரபிங்க, இவ்வளவு பெரிய பெரிய தலைங்கலாம் விசுவாசத்துல பெரிய ஞானிகள், அவங்க வந்து வேத வசனத்தை புரிஞ்சுக்கணும்னு எவ்வளவு முயற்சி செய்யும் போது, கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணும்போது, நம்ம சாதாரண மக்கள் அறிவுல எவ்வளோ குறைவுள்ள நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணும், இந்த கேள்விகள் நம்ம மனசாட்சியில கேட்டுக்கணுங்க. ஏன்னா என்னால் முடிஞ்சிச்சுன்னா ஒருவேளை அந்த தீர்க்கதரிசிகள் யோசிச்சு பாருங்களேன், அவங்களுடைய லிஸ்ட்டு யோசிச்சு பார்த்தோன்னா மோசே, சாமியோல், எலியா, அவங்கள ஒருத்தர் ஒருத்தராக இங்கே நடந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு பேச வச்சேன்னா எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. இதுக்காக ஏங்கி ஆயுசெல்லாம் செலவிட்டோம், இது எங்களுக்கு இல்லை ஆனாலும் செலவிட்டோம்னு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போக முடியாதா? நீங்கள் அவங்க வந்து பேசிட்டு போனாங்கன்னா மோசே வராரு, சாமியோல், எலியா, எலிஷா, ஜோயல், ஜோனா, ஆமோஸ், ஓசியா, ஐசாயா, மீகா, நாகும், செஃபனியா, எரேமியா, ஆபுக்கு, கோபதியா, டேனியல், எசேக்கியல், ஆகாய், மாலக்கி, இவங்களை எல்லாரையும் வரிசையா நான் நிக்க வச்சு எவ்வா பெரிதான ரட்சிப்பு, இது இது பெரிதான ரட்சிப்பு, எங்களுக்கு இல்லைன்னு தெரியும், எங்களுக்கு புதுசா புரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரியும், ஆனா எங்க ஆயுசே இதுக்காக நாங்கள் செலவிட்டோம்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளோ பெரிதான ரட்சிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு அவங்க பேச விட்டோன்னா அவங்க வந்து ஒரு விதத்துல ஒரு இருள தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த ரட்சிப்பு நிறைவேறுதலையே காணாம அதுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தவங்க அந்த ரட்சிப்பு நிறைவேறுதலை கண்டு இந்த பக்கம் ஒளியில ரட்சிப்பின் ஒளியில இருக்கிற நம்ம அதை குறித்து எவ்வளோ கருத்தாய் ஆராய்கிற மக்களா நம்ம இருக்கணும். நம்முடைய சாக்கியம் என்னன்னு நமக்கு புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. தேவன் மாம்சத்துல வந்துட்டாரு, நம்மளுடைய குற்றமெல்லாம் தன்மேல் சுமந்து சிலுவையில மறித்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு ஏறி போய் தன்னுடைய சுவிசேஷத்தை ரட்சிப்பை உலகமெல்லாம் அறிவிச்சிருக்கிறார். அந்த ரட்சிப்பை குறித்து இந்த பக்கம் இருக்கிறவங்க நம்ம எவ்வளோ கவனமா இருக்கணும். தீர்க்கதரிசிகளும் பெரிய மனிதர்களும் அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு புரியாதுன்னு தெரிஞ்சோம், தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இதுக்கு ஒப்பு கொடுத்தாலும் தகுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கும் போது அதோட முழுமை அடைஞ்ச நம்ம அதை எப்படிங்க பார்க்கணும், எவ்வளவு மதிப்பா அதை பார்க்கணும் யோசிச்சு பாருங்களேன். தானியல், தானியலை யோசிச்சு பாருங்க. மனுஷன் வந்து உபவாசம் பண்ணி போட்டிருக்கு, உபவாசம் பண்ணி நாட்கணக்காக ஜபம் பண்ணி ஆர்வத்தோடு ரட்டுடுத்தி சாம்பல்ல வரப்போற எதிர்கால ரட்சிப்புக்காக அப்படி அதை நாடினார்னா வந்து நமக்கு மத்தியில் இருக்கிற ரட்சிப்பை குறித்து நம்ம எவ்வளோ கவனமா இருக்கணும், எவ்வளோ கவனமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியங்க. ஐசாயா தங்க நாவில் பேசுவார்னு போட்டிருக்கு, எரேமியா அவர் கண்ணீர் வடிச்சது ஆறாரா போவோன்னு போட்டிருக்கிறது. அந்த மனிதர்கள் எசேக்கியல் வந்து பரலோக காட்சி மகிமையா கண்ட மனுஷன், அவங்கெல்லாம் அதெல்லாம் பெருசா மதிக்கல, நம்ம காலத்துல வாழ்ந்தா போதோன்னு ஏங்கி இருந்த மனிதர்கள் அவ்வளோ பெருசா அந்த ரட்சிப்பை பார்த்துருக்காங்க. நமக்கு எப்படிங்க இருக்குது அந்த ரட்சிப்பு யோசிச்சு பாருங்களேன். அவங்க இந்த ரட்சிப்பை முன்னுரைத்தார்கள், இந்த ரட்சிப்புக்காக இதை ஆராய்ந்து படிச்சு முன்னுரைத்து அதுக்காகவே வாழ்ந்து மறிச்சிருக்காங்க. நமக்கு வரப்போற ரட்சிப்பு அதை எவ்வளோ கண்ணு கருத்தமா நம்ம பார்க்கணும் யோசிச்சு பாருங்க. நம்ம மனசாட்சியை நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, பரலோகத்தின் மிகப்பெரிய செய்தியை நம்ம துச்சமா மதிச்சோன்னா நமக்கு ஐயோ, பன்னிங்களுக்கு முத்துக்களை போட்ட மாதிரி இந்த ரட்சிப்பை பார்த்து அசட்டையா இதை விட்டுட்டு உலக காரியத்தையே தேடி ஆயுச முடிச்சோன்னா நமக்கு ஐயோ, எவ்வளோ பெரிய ரட்சிப்புங்க. அதுதான் பேதுரு சொல்றாரு, எல்லா தீர்க்கதரிசிகளும் கருத்தாய் ஆராய்ந்து அவங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு இதுக்காகவே வாழ்ந்து முடிச்சுட்டு போனாங்க. அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. பேதுரு அதான் சொல்றாரு, ஐயோ எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, சோம்பேறியே எந்திரி எந்திரி, இது நம்மளை அசைக்குமா, இது நம்மளை படிக்க வைக்குமா, இது நம்மளை ஆராய வைக்குமா, ஐயோ எவ்வளவு பெரிய ரட்சிப்பு எனக்கு கொடுத்துருக்கிறாரே அதை பத்தி நான் பெருசா தெரிஞ்சுக்கணுமேனு நம்மளை மாத்துமா, சோம்பேறித்தனத்தை விடுவோமா, நம்ம படிச்சு ஆராய ஆரம்பிப்போமா, எப்பங்க மாற போறோம், எப்ப எத்தனை காலம் இப்படி இருக்க போறோம்? இந்த தீர்க்கதரிசிகளுடைய நாமத்திலலாம் நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க ரட்சிப்பு ரொம்ப பெருசு, அதை பெருசா மதிக்க ஆரம்பிங்க. பெருசா மதிக்க ஆரம்பிங்க. இல்ல சோதோம் குமாராக்கு வந்த தண்டனை விட அதிகமான தண்டனை உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த ரட்சிப்பை பத்தி அவங்க கேட்டதும் இல்ல, இந்த ரட்சிப்பின் வாசனை கூட அவங்களுக்கு தெரியாது. அத மகா பெரிய ரட்சிப்பு நமக்கு மத்தியில் வந்திருக்கிறது. முதலாவது இந்த ரட்சிப்பு ரொம்ப பெருசு, ஏன்னா அது தீர்க்கதரிசிகளுடைய ஆராய்ச்சி. ரெண்டாவது இது பத்தலையா, அப்போஸ்தலர்களுடைய சாட்சி. அடுத்ததாக சொல்றாரு பாருங்களேன், அடுத்ததாக அடுத்த சகாப்தத்துல புது பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு, அடுத்த சகாப்தத்துல அது அடுத்த இறால வாழ்ந்த பெரிய மனிதர்கள் யாரு தெரியுமா? உயர்ந்த மனிதர்கள், தேவ சிங்காசனத்துல உட்கார்ந்து உலகத்திலேயே நியாயம் தீர்க்க போறவங்க யாரு தெரியுமா? அப்போஸ்தலர்கள். பரிசுத்தாவி பரலோகத்திலிருந்தே பெந்தகோஸ்து நாளில் வந்து அவங்களை நிரப்பி அந்த சுவிசேஷத்தை எடுத்து அறிவிக்க அனுப்பினோம். எந்த காரியத்தை தீர்க்க தரிசனங்கள்லாம் பார்த்து முன்னாடி பார்த்து உரைத்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அந்த காரியத்தை நடந்த காரியத்தை எடுத்து உலகமெல்லாம் அறிவித்த மக்கள் இவங்க. தீர்க்க தரிசிகள் அதை முன்னாடி பார்த்தாங்க, இந்த அப்போஸ்தலர்கள் அதை பின்னாடி பார்த்து நம் உலகமெல்லாம் அறிவிச்சாங்க. தீர்க்க தரிசிகள் சொன்னதெல்லாம் நிறைவேறிவிட்டதுன்னு உலகம் முழுவதமா போய் அறிவிச்சாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, எவ்வளோ பாடுபட்டாங்க தெரியுமா? 12 சாதாரணப்பட்ட மனிதர்கள் கஷ்டத்தை பார்க்கல, உபத்திரவத்தை பார்க்கல, உலகம் முழுவதுமா போய் அதை அறிவிச்சாங்க. எந்த அளவுக்கு அதுக்கு ஒப்பு கொடுத்துருந்தாங்க தெரியுமா? எதுல அது சாட்சி கொடுத்து அதை சீல் பண்ணி வச்சாங்க தெரியுமா? அவங்க ரத்தத்தை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அந்த சாட்சியில உலகம் ஒருபோதும் அந்த சாட்சியை கலங்கமா நினைக்க கூடாது, சந்தேகப்படக்கூடாதுன்னு உயிரை கூட துச்சமா மதிக்காம துச்சமா மதிச்சு அதுக்கு சாட்சி கொடுத்தாங்க. உயிர் ரத்த சாட்சியா மறிச்சாங்க. ஏன் ரத்தத்தை சிந்தினவங்க? இது இவ்வளோ பெரிதான ரட்சிப்புன்னு விளக்குவதற்காக. அது ஒருபோதும் சந்தேகப்படாதுங்க, அதுக்கு சாகரத்து கூட நாங்கள் ரெடியா இருக்கோம்னு செத்தாங்க. பரலோகத்திலிருந்து பரிசுத்தாவி இறங்கி வந்து அவங்கள ஆட்கொண்டு அவங்க அப்படி உலகத்துக்காக போனாங்க. இது ரெண்டாவது ஏன் இந்த ரட்சிப்பு பெருசு, இது அப்போஸ்தலர்களுடைய சாட்சிங்க. அப்போஸ்தலர்களுடைய சாட்சி போல் சொல்ற, நான் சுவிசேஷத்தை குறித்து வெக்கப்படேன். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அன்றி வேறு எதையுமே பிரசங்கிறதுக்கு நான் எனக்கு மனசு எவ்வளோ பெரிய ஞானி, கிரேக் படிச்சிருக்கிறாரு, எல்லா கலாச்சாரங்களும் படிச்சிருக்க, எவ்வளோ பேசலாம் அவர், அது எல்லாத்தையும் குப்பை என்று எண்ணுகிறேன்னு எண்ணிட்டு ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேற எதையும் நான் சொல்ல மாட்டேன், இதை கொடுத்து வெக்கப்பட மாட்டேன். ஏன் விசுவாசிக்கிறவர்களுக்கு மத்தியில் ரட்சிக்கும் தேவ பலனா இருக்கிறது, ரட்சிப்பை கொண்டு வருகிற தேவ பலன், ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய ஒரே சத்தியம் இதுதான். அதை மாத்திரம் அவர் பிரசங்கம் பண்ணார், அது உலகம் முழுவதுமா பிரசங்கம் பண்ணி ரத்த சாட்சி அவங்க மறிச்சிருக்கிறாங்க. எருசலேம் தொடங்கி சமாரியா யுதேயா முழு உலகத்தையும் போய் போயிட்டாங்க. 12 பேர் தான், முழு உலகத்தையே தலைகீழா மாத்தினாங்க. இன்னைக்கு இதை எழுதுறவர் எங்க இருக்கிறாரு? ரோம்ல போய் உட்காந்துக்கிட்டு, எருசலேம்ல ஒரு மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த ஆள் ரோம்ல போய் உட்காந்துக்கிட்டு பொந்து கலாத்தியா கப்பதோசியா ஆசியா எல்லா தேசத்துக்கும் எழுதுறாரு. அவங்களுக்கெல்லாம் பரவி பரப்புனது யாரு? இவங்க தாங்க. அவர் எழுதுறாரு ஏன்? இது அப்போஸ்தலருடைய சாட்சி. இந்த ரட்சிப்பு ரொம்ப பெருசு, ஏன்னா அப்போஸ்தலருங்க அவங்க உயிரை கூட கொடுத்து இதுக்கு சாட்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த ரட்சிப்பு ரொம்ப பெருசுங்க. ஏன் இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தோமானால் அவங்களுடைய தியாகத்தெல்லாம் அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை. நம்ம யோசிச்சு பார்க்கணும், அவங்களுடைய கல்றையிலிருந்தே அவங்க கதற மாட்டாங்க, அவங்களுடைய ரத்தம்லாம் எந்திரிச்சு கத்தாது, யோ இதுக்காக நாங்கள் செத்துருக்கிறோமேனு. இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று நம்ம இருந்தோம்னா நியாய தீர்ப்புல எந்திரிச்சு இயேசுவோடு சிங்காசத்தை உட்காந்து நம்மள நியாயம் தீர்க்க மாட்டாங்க அவங்க. எவ்வளோ இது ரெண்டாவது ரட்சிப்பு ரொம்ப பெருசு. ஏன் பெருசு? முதலாவது இது தீர்க்கதரிசிகளுடைய ஆராய்ச்சி, ரெண்டாவது அப்போஸ்தலருடைய சாட்சி, மூணாவது இது பத்தாதா நமக்கு, மூணாவதுன்னு சொல்றாரு தேவ தூதர்களுடைய ஆர்வ காட்சி. ஆர்வ காட்சி பாருங்களேன், அடுத்தது படிங்க.
பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள்.
எப்படி சொல்றாரு பாருங்களேன் பேதுரு, இந்த உலகத்திலேயே அந்த சராசரத்துல வாழ்ந்த மிக பரிசுத்த மனிதர்கள் வந்து இவருங்க தீர்க்கதரிசிங்க, இன்னொரு புதையற்பாடுல வாழ்ந்தவங்க அப்போஸ்தலர்ங்க, அப்புறம் வர இவாஞ்சலிஸ்ட், அவங்க தான் ரொம்ப ஹோலி பீப்புள். அவங்கள விட அந்த சராசரத்தில் இருக்கிற நெக்ஸ்ட் ஹோலி பீப்புள், ரொம்ப பியூர் பீப்புள் யார் தெரியுமா? பெரிய ஞானம் உள்ளவர்கள், தேவ தூதர்கள். அவங்க இந்த ரட்சிப்பு பத்தி எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம நினைச்சு பார்க்கலாம், அவர் தேவ தூதனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம நிறைய டைம்ல நினைச்சு பார்க்கலாம். பிள்ளைங்க சில டைம்ல நினைக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு ஏஞ்சலா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், என்னால பறக்க முடியும், நான் கடவுளுடைய பிரசன்னத்துல இருக்கலாம், ஹோலி பிரசன்ஸ்ல இருக்கலாம், திடீர்னு அங்கே போக முடியும், எவ்வளோ அவங்களுக்கு பிரெயின் பவர் இருக்கும் யோசிச்சு பார்க்க முடியுமா? எல்லா ஹிஸ்ட்ரியும் பார்த்துருக்குறாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க, இட்டர்னலாக வாழ்ந்துருக்குறாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் எவ்வளோ, மைண்டு பவர் எவ்வளோ, எவ்வளோ காரியத்தை பார்த்துருக்குறாங்க. அந்த தேவத்திற்கு அவர் மாதிரி இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லா இருக்கும்னு ஏங்குறோம். பரலோகத்தில் ஒரு ஜன்னல் காண்டி திறந்த அந்த தேவத்தருடைய உலகம் எப்படி இருக்கும்னு நம்ம ஏங்குறோம். பேதுரு என்ன சொல்கிறாரு தெரியுமா? அந்த தேவத்துதர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரட்சிக்கப்படுறது எப்படி இருக்கும், ஒரு ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த கிருபையை அனுபவிக்கிறது எப்படித்தான் இருக்குமோ, எவ்வளோ நல்லா இருக்குமோ, எவ்வளோ அதிசயமாக இருக்குமோன்னு நம்மளை மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு ஏங்குறாங்க. இவைகளை உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள், உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கும் இவைகளை, இவைகளை இந்த ரட்சிப்பின் காரியங்களை ஆசையாக இருக்கிறார்கள்ன்றது வந்து ரொம்ப இன்டென்ஸ் வேர்ட், ரொம்ப டீப்லி லாங்கிங்ன்றது. இன்னும் ஒரு நெகட்டிவாக கூட இச்சிக்கிறார்கள்ன்ற மாதிரி, எனக்கு இருக்கா, எனக்கு இல்லையா, எனக்கு இல்லையா அப்படின்னு ஏங்குற மாதிரி, நான் இதை அனுபவிக்க முடியாதா, இந்த ரட்சிப்பு பாவ மன்னிப்பு அனுபவிக்கிறது எப்படி இருக்கும், இந்த கிருபையெல்லாம் அனுபவிக்கிறது எப்படி இருக்கும்னு ஏங்குறாங்களா அந்த தேவ தூதர்கள் பாருங்களேன். உற்று பார்க்க, உற்று பார்க்க வெறும் ஒரு கியூரியாசிட்டி எல்லா நல்லா இருக்குமே அப்படின்னு இல்லை, அவங்களுடைய ஆர்வம் ஆசை, அவங்களுடைய ஆசை ஆசை உற்று பார்க்கிறார்கள். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, லாங் லாங் பாருங்களேன், உற்று பார்க்கிறார்கள். ஸ்டூப்புன்னு கூட இன்னொன்று வார்த்தை வருது. இது எந்த வார்த்தையிலனா, யோவான் பேதுரு கல்றகிட்ட போகும்போது அவங்க என்ன பார்த்தாங்க, கல்றை எப்படி கீழே இயேசுடைய கல்றையை உற்று எப்படி குஞ்சு பார்த்தாங்க, என்ன இருக்குல்ல உற்று பார்த்த மாதிரி, அப்பா எப்படி ஆர்வமாக பார்த்துருப்பாங்க, என்ன இருக்குதோ ஏது இருக்குதோ பார்த்தா தேவ தூதர்களை பார்த்தாங்க அவங்க. அந்த மாதிரி இந்த தேவ தூதர்கள் கீழே இருந்து உற்று அங்கிருந்து பரலோகத்துல இப்படி இப்படி இப்படிலாம் பார்க்கறது, ஆர்வத்தோடு பார்க்கறது, ஏங்கி பார்க்கறது, இந்த ரட்சிப்பை தான் பார்க்கறாங்க. என்ன சொல்றது, என்ன சொல்றது, யோசிச்சு பாருங்களா, அவங்களுக்கு இருக்கிற பவர்ஃபுல் ஆசை, பவர்ஃபுல் ஆசை. ஏன்னா இந்த ரட்சிப்புல அவங்க பல விதத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க, வெளியே ஆள் மாதிரி. இந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து பிறப்ப அறிவிச்சது அவங்க தான், சோதனையில அவரை காப்பாத்தினது பலப்படுத்தினது அவங்க தான், இயேசு கிறிஸ்து கெச்சமனையில வந்து அவருக்கு பலப்படுத்தினது அவங்க தான், உயிர்த்தெழுந்தும் போது வந்து அறிவிச்சது அவங்க தான். அதெல்லாம் வெளியால அவங்க சம்பந்தப்பட்டிருக்கும் போது, ஒரு பாவி மனம் தரும் போது பரலோகத்துல ரொம்ப சந்தோஷப்படுறவங்க அவங்க தான். ஆனா இந்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்காதான்னு ஏங்குறாங்க. என்ன சொல்றது, என்ன சொல்றது, இந்த உலகத்திலேயே பெரிய பவர்ஃபுல் பீயிங்ஸ்ங்க அவங்க ஏங்குறாங்களா இந்த ரட்சிப்புக்காக. ஒரு வசனம் படிப்போம், 1 கொரிந்தியர் 4:9.
எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம்.
வேடிக்கையானோம், தப்பான வார்த்தை தமிழ்ல, சில டைம்ல ஃப்ரஸ்ட்ரேட்டிங் தான். ஸ்பெக்டக்கல், we become the spectacles of men and angels in world. அதாவது உலகமும் மனிதர்களும் தேவ தூதர்களும் எங்களை பார்த்து ஒரு ஒரு பெரிய ஆர்வ காட்சியானோம். எங்களையே தேவ தூதர்கள் பவுலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம், இவருடைய இருக்கிற தேவ பலன் போய் எத்தனை பேரை ரட்சிக்க போதோ, எத்தனை பேர் அப்படின்னு ஆர்வமா பாக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. எபேசியர் 3:10 படிங்கள, இந்த ரட்சிப்பு ரொம்ப பெருசு. பேதுரு சொல்லிட்டு வர்றார், இந்த ரட்சிப்பு பூமியில மாத்திரம் பெருசு இல்ல, பரலோகத்துக்கே பெருசு, பரலோகத்திலேயே இந்த ரட்சிப்பு மாதிரி பெரிய காட்சி வேற ஒண்ணும் தேவ தூதர்கள்
உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனாந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும்.
பாருங்களேன், எப்போதும் உள்ள உலகத்துல இருக்கிற அந்த சராசரத்துல இருக்கிற தேவ தூதர்கள் வல்லமைகள் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்களே தெரியுமா, கடவுளுடைய ஞானம் கிருப வல்லமை எல்லாம் எங்க தெரியுதுன்னு போட்டிருக்கு, சபையின் மூலமா. இந்த தேவ தூதர்கள் இவைகளை குறித்து அவர்கள் ஆர்வமா கண்டுகிட்டு இருக்காங்கன்னு வருது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இப்போ இந்த தேவ தூதர்கள் இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னப்பா இப்படி பிரசங்கம் பண்றாரு, இவ்வளவு மாதிரி நம்ம பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும், என்னப்பா இவ்வளவு ஆர்வமா இந்த கிருபையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இவங்க, நம்ம இங்குல ஒரு ஆளா உட்கார்ந்துருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஏங்குறாங்களாம். நம்முடைய பாக்கியம் சாக்கியம் நமக்கு புரியுதா, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இது. இது வந்து மாபெரிய தேவதர்சிகளுடைய ஆராய்ச்சி, அடுத்ததாக அப்போஸ்தலர்களுடைய சாட்சி, இரத்த சாட்சி, இது தேவ தூதர்களுடைய ஆர்வ காட்சி. இப்போ பார்க்கறாங்களா, ஆசையோடு எனக்கு இல்லையா எனக்கு இல்லையான்னு பார்க்கறாங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ரெவலேஷன்ல அந்த 144,000 ஜனங்க அவங்க ஒரு பாட்டை பாடுறாங்க, மீட்பின் பாட்டு. அவங்கள விட்டு வேற யாருனாலையும் அந்த பாட்டு பாட முடியலையா? யோசிச்சு பாருங்க, அடிக்கடி யோசிச்சு பாக்குறது. நித்திய நித்தியமா கடவுளை துதிக்கிறவங்க தேவ தூதருங்க, அந்த 4 ஜீவன்க அவங்க எல்லாம் மௌனமா இருக்கிறாங்களா, இவங்க பாட்டை இப்படியே கேட்டுக்கிட்டு, நான் இல்லையே அந்த பாட்டுல, என்னால பாட முடியலையே அந்த பாட்டுலன்னு உட்கார்ந்து அவங்களால பாடவே முடியலையா. இவைகளை குறித்து எப்படி போட்டிருக்கு இந்த வசனத்துல, இவைகளை அந்த 12 கடைசியில இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். அந்த வெளியில இருக்கிற பார்க்கிற தேவ தூதர்கள் இந்த ரட்சிப்பை குறித்து இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கும் போது, அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க அதனோட அனுபவத்தை அனுபவிக்கிறவங்க நம்ம எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கணும். பேதுரு அதாங்க சொல்றது. நம்ம முடிப்போம், சில பயன்பாடுக்கு பார்த்துட்டு நம்ம முடிப்போம். இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு பாருங்க. பேதுரு அதான் நமக்கு இந்த 3 வசனத்துல தீர்க்க தரிசிகள் அவங்களுடைய வாழ்க்கையின் ஆராய்ச்சி, அப்போஸ்தலர்களுடைய மரண சாட்சி, தூதர்கள் இன்னைக்கும் 2000 வருஷமா அவங்களுடைய ஆர்வ காட்சி. அவங்கெல்லாம் டிவி பார்க்கறது, அவங்கெல்லாம் டிஸ்கவரி சேனல்லாம், அதெல்லாம் போர் அவங்களுக்கு, அதெல்லாம் ரொம்ப பழசு அவங்களுக்கு. அவங்க ஒரு ஆர்வ காட்சி 2000 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் ஆர்வமா என்டர்டெயின்மெண்ட் எது தெரியுமா, இந்த ரட்சிப்பு தான் அவங்களுக்கு. அந்த ரட்சிப்பை யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெருசு. பயன்பாடுக்கு 3-4 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, நம்மளுடைய விசுவாசம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. கட்டுக்கதை இல்லை, இது இது ஒரு ஸ்டோரி, பாரம்பரியம் இல்லை. 100 வருஷங்களுக்கு முன்பதாக ப்ராஃபெட்ஸ் என்னென்னலாம் சொன்னாங்களோ அது சரித்திரத்தில் நிறைவேறின ஒரு காரியத்தை அப்போஸ்தலர்கள் எடுத்துட்டு போய் உலகமெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம நம்புறோம். இயேசு கிறிஸ்து தான் உலக சரித்திரம் வந்து எந்த ராஜ்யம் வந்துச்சு, எந்த ராஜ்யம் போச்சு, எந்த அசோகா ஆண்டா, எந்த சாளுக்கிய ஆண்டா, அது இல்லைங்க சரித்திரம். உலக சரித்திரத்தின் கதாநாயகன் இயேசு, அவர் தான் கதாநாயகன். ஏன்னா உலக சரித்திரத்தையே 2 பிரிச்சவர் அவரு தான். கிறிஸ்துக்கு பின், கிறிஸ்துக்கு முன். 2004 ஏன் சொல்லிக்கிறோம் தெரியுமா? ரொம்ப பாக்கியமான காலத்துல வந்து பிறந்திருக்கே நம்முடைய பிறப்பு. அதுக்கு தாங்க 2004 ஆயிடுச்சு தெய்வம் பூமிக்கு வந்து போய். இன்றைக்கு ரட்சிப்பின் நாள், ரட்சிப்பின் காலத்துல நம்ம பிறந்திருக்கிறோம். இருள் காலத்துல பிறக்கல, ரட்சிப்பின் காலம். 2004 ரொம்ப பிரஷியஸ். 2004 வருஷம் ஆச்சு. ஏன்னா சரித்திரத்தின் கதாநாயகன் இயேசு, சரித்திரத்தின் மத்திபம் என்ன தெரியுமா? சரித்திரத்தின் நோக்கமே ரட்சிப்புங்க. அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது பாருங்களேன். அதான் ரொம்ப பெருசா நம்ம மதிக்கணுங்க. எல்லா தீர்க்கதரிசிகள் தேடினாங்க, ஆனா அவனால புரிஞ்சுக்க முடியல. அது அவங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு அப்போஸ்தலர்கள் அதுக்காக சாட்சி கொடுத்தாங்க, அதுக்காக செத்தே போனாங்க. தீர்க்கதரிசிகள் இது எனக்கு கிடைக்காதான்னு ஏங்குறாங்க, அது புரிஞ்சுக்கணும்னு பாக்குறாங்க. எதை தீர்க்கதரிசிகள் தேட பார்த்தாங்களோ அது நம்ம கையில இருக்குது. எதை தூதர்கள் அனுபவிக்கணும்னு ஏங்குறாங்களோ அதை அனுபவிக்கும்படி கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டிருக்க. நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் பாக்கியம் எவ்வளவு பெருசுன்னு புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெருசு யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப பெருசுங்க. இந்த காலத்துல பிறந்திருக்கிற ஸ்லாக்கியம் ரொம்ப பெருசு. இந்த வசனத்துல பைபிள் படிக்கும்போது அப்படிதான் படிக்கணும், யூ யூ யூன்னு 3 வாட்டி வருது. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அவங்களுக்குன்னு இல்ல, இது உங்களுக்காக. நீ அவங்க உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு வெளிப்பட்டுச்சு. யாருக்கு? உங்களுக்காக. அவங்க அவங்கள சேவிக்கல, உங்களை சேவிக்கிறாங்க. உங்களுக்காக அறிவிக்கப்படுற ரட்சிப்பு யூ யூ யூன்னு வருது. ஏன் அதை சொல்றாரு? நம்ம எவ்வளவு சாக்கியம் உள்ளவர்கள் இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தவங்கன்னு பேதுரு நம்ம உணர்த்தணும்னு பாக்குற. அதான் இதுல இருக்கிற பெரிய விஷயம், பெரிய மகா பெரிய ரட்சிப்பு. இதுல இருக்கிற சோகமான காரியம் என்ன தெரியுமா? இந்த ரட்சிப்பை ஒரு பழகுன காரியம் மாதிரி நம்ம ட்ரீட் பண்றது, கிராண்டட் கிடையாது. கிராண்டட்னா தமிழ்ல என்ன சொல்றது? ரட்சிக்கப்பட்டதுதானே, அதெல்லாம் நடந்துருச்சு, எங்க வேறாவது ஏதாவது கொடுப்பாங்களான்னு ரட்சிப்பை பத்தி சீப்பா நினைக்கவே கூடாது. ஆனா நமக்கு அப்படி ஆயிருது. பெரிய மோசம், பெரிய கேவலம், அது வெக்கப்படணும். அது குறித்து அப்படி ஆயிருது. அது ஆவாது படிக்க நம்ம என்ன செய்யறது? எனக்கு 2 யோசனை வருது. ஒன்னு வந்து அந்த ரட்சிப்பு குறித்தினுடைய மகத்துவங்களை ரொம்ப தியானித்து ஆராய்ந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அவங்களுக்கு இல்ல, அவங்க புரிஞ்சுக்க முடியாது. புரியும், நமக்கு பரிசுத்தாவி இருக்கு, வேத வசனம் கையில இருக்குது, அதை ஆராயும் போது ரட்சிப்பு பழைய இதாக ஆயிராது. முதலாவது அந்த ரட்சிப்பு குறித்து ஆராய்கிற மக்களாக நம்ம இருக்கணும். ரெண்டாவது அந்த ரட்சிப்புக்காக எப்பவும் ஸ்தோத்தரிக்கிற மக்களாக நம்ம இருக்கணும். ரட்சிப்பு எப்பவும் ஸ்தோத்தரிக்கும். உங்க ஜபம் பண்ணும்போது ஆரம்பத்தில் கடவுளுக்கு எதுக்குங்க ஸ்தோத்தரிக்குங்க? ஸ்தோத்திரிக்கு அது இல்லை இது இல்லைன்னு நம்ம ஜபங்களாம் இனிமே அப்படியே ஆரம்பிக்கிட்டோம். முதல்ல எதுக்கு நன்றி இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே என்ன ரட்சித்திரே, அதுக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், அது சொல்ல முடியாது. எப்பவும் சொல்லுவோம் ரட்சிப்புக்காக. சங்கீதம், நிறைய சங்கீதம் இருக்கு ரட்சிப்புக்கு. அனுதினமும் ஒரு ஸ்தோத்திரியங்கள். ஒரு வசனம் படிப்போம், சங்கீதம் 96:2.
கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவீர்கள்.
மூணாவது அவர் சொல்றாரு, கர்த்தரை பாடி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஏன்னா எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அவர் கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, நமக்கே அந்த ரட்சிப்பு குறித்து எக்ஸைட்மெண்ட் இல்ல, ஆர்வம் இல்ல, அது ஆராய்கிறவர்களா இல்ல, அதுக்காக ஸ்தோத்திரமும் இல்லைன்னா நம்ம எப்படிங்க அந்த ரட்சிப்பை போய் மத்தவங்க அறிவிக்குவோம்? தெரியுதா காரணம் எங்க இருக்குதுன்னு? சுவிசேஷம் அறிவிக்காததுக்கு காரணம் இதாங்க. நம்ம எக்ஸைட்டடா இருக்குமா? நமக்கு ஆர்வம் இருக்குதா? அதுக்கு நம்ம நன்றியா இருக்கணும். அதனோட மகத்துவங்களை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை ஆராய்ந்து பார்த்து புரிஞ்சுக்க பார்க்கணும். அப்பதான் போய் நாளுக்கு நாள் அதை அறிவிங்க அப்படின்றார். அதை செய்யணும். ரெண்டாவதாக இந்த வசனங்கள் நமக்கு வேத வசனத்தின் மதிப்பை நமக்கு உணர்த்துது. வேத வசனத்தின் மதிப்பு இந்த மனிதர்கள் புரிஞ்சுக்க முடியலனாலும் அதை ஆராய்ந்து பார்த்தாங்க, தேடி பார்த்தாங்க. நம்ம வந்து நம்ம முழு ஆயுசும் எதுக்குங்க செலவிடுறோம்? முழு நேரத்தையும் வேத வசனத்தை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு செலவிடுற மக்களா நம்ம இருக்கணுங்க. என் லைஃப்ல ரொம்ப நேரம் நான் எது கொடுப்பேன்? வாண்டவருடைய வசனத்தை புரிஞ்சுக்கணும். எனக்கு கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு, எவ்வளவு பாக்கியமான காரியத்துல நான் பிறந்திருக்கேன்னு புரிஞ்சுக்க நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கவனத்தோடு, மிகுந்த கவனத்தோடு பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒன்று அறிக்கையிடணும், தானியல் ஆராய்ந்த மாதிரி ஒருபோதும் நான் வேதத்தை ஆராய்ஞ்சில்லைங்க. ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கணும்னு மனுஷன் உபவாசம் இருந்து ரட்டுடுத்தி தனியா போராடி 3 மாசம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்? எரேமியா எழுதுன ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. அந்த மாதிரி படிக்கணும். படிச்சிருக்குமா வேதத்தை? நம்ம படிக்கிறதெல்லாம் எப்படி வேதத்தை புரியுதோ இல்லையோ, ஏதோ ஒரு படிச்சுட்டு விட்டுற வேண்டியது, படிச்சுட்டு வேதத்தை படிச்சுட்டேன்னு வேண்டியது. இல்லைன்னா குஸ் வருது. அதுக்காக பைபிள் அப்படியான இருக்கிறது. குஸ் வருது இந்த சண்டே, அப்போதான் ரொம்ப பைபிளை படிப்பார். அந்த வாரம் மற்ற வாரம்லாம் பைபிளே படிக்க மாட்டார். எவ்வளோ கேவலம், அவமானம், என்ன மோசம் நம்ம இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம புரியாது, அவங்களுக்கு இல்லை, ஆராய்ந்து பார்த்துருக்காங்கன்னா நம்மளை வெக்கப்படுத்துறதில்ல. அவங்க எவ்வளோ தாழ்மையான புத்தியே இல்லாத மனிதர். தேவனுடைய ஞானம், தேவனுடைய மூலை, அந்த சராசரத்தின் ஞானத்தை வேதமாக வடிவமைத்து நம்ம பாஷையில் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கும் போது அதை படிக்க முடியலன்னா துரதிருஷ்ட மனிதர்கள் யாருங்க? நம்ம தானே. எவ்வளோ துரதிருஷ்டம். இது போய் படிக்கிறதுக்கு உனக்கு இல்லையே, இது போய் படிக்காம நம்ம செத்த உடனே என்னங்க யோசிப்போம்? நம்ம மனசாட்சி மரண படுக்கையில் படுத்துட்டு என்ன யோசிச்சோம்? என்ன படிச்சு என்னத்தை பிடிச்சது? தீர்க்கதரிசிகள்லாம் ஆராய்ந்த காரியம், அப்போஸ்தலங்க சாட்சி கொடுத்த காரியம், தேவ தூதர்கள் ஆராய்ந்து பார்க்குற காரியத்தை குறித்து படிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, அது படிக்கிறதுக்கு உனக்கு இது இல்லை, அறிவு இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன துரதிருஷ்டம். படிக்காதவங்க சில பேர் இருக்கீங்க, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதுலாம் தெரியும். சில பேர்லாம் முயற்சி பண்ணால் நல்லா படிப்பு வந்துடுவாங்க உங்களுக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நானும் தமிழே படிக்க வராது, கொஞ்சமாவது படிக்க நான் கற்றுக்கிறேன், உனக்கு ப்ரீச் பண்ணணும், இங்கிலீஷ்லாம் படிச்சுட்டு போயிடுவேன். படித்து முயற்சி பண்ணால் படிப்பு வந்துடும் உங்களுக்கு. பரிசுத்தாவி உதவி செய்வார். 1 வருஷத்துலயே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சில பேர் நமக்கு மத்தியில இல்லை, படிக்கவே வராது, ஸ்கூலுக்கே போகாதான், திடீர்னு பைபிள்லாம் படிக்கிறாங்களே. ஏன் படிக்க ஆரம்பிங்க வேதத்தை? கேவலத்தை, அதை விட கேவலம் இல்லை. வேதத்தை படிக்காத மக்கள் அதை படிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ந்து அதை நோட் பண்ணி லைன் போட்டு இது என்ன அர்த்தம். நீங்களாம் படிக்கிறது இல்லை, எப்படி சொல்லத்தான் தெரியுமா? பாஸ்டரா எனக்கு தெரியும், ரொம்ப நாள் படிக்கிறது இல்லை, ரொம்ப ஆராய்ந்து படிக்கிறது இல்லை. தெரியுமா, என்கிட்ட கேள்வியே கேட்கறது இல்லைங்களா, இல்லைங்களா? எப்பயாவது யாராவது இது எனக்கு புரியல, சில பேர் கேட்குறீங்க, யாராவது வந்து கேட்குறீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புரியல, இந்த வசனம் புரிக்கல. எத்தனை பேர் கேட்க? 5% இருப்பீங்களா கேட்குறவங்க? ஏன்? ஆராய்ந்து படிக்கிறவர்களே நமக்கு மத்தியில் இல்லை. பாஸ்ட் படித்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். அப்துவா வேற என்ன பண்ணுவீங்க நீங்கள்? டிவி ஆராய்ந்து ஒத்து பார்த்து ஆயுசம் முடிக்கிறது. சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் நம்ம மனசாட்சி கேட்குற கேள்வி. இதெல்லாம் நம்ம மனசாட்சி கேட்கிற கேள்வி. எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. மூணாவதாக கடைசியாக இயேசுக்கிட்ட வராதவங்க நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இந்த ரட்சிப்பில் சம்மந்தமே இல்லாதவங்க, எனக்கு ரட்சிப்புனா தெரியாது, ரட்சிப்பும் அனுபவிச்சது இல்லை, ஏஞ்சல்ஸ் அனுபவிக்கணும்னு ஏங்குற காரியம் என் கைகள் கிட்ட இருக்குது, ஆனால் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ரட்சிப்பு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெரிய தண்டனை உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தா தண்டனைக்கு எப்படிங்க நீங்கள் தப்ப முடியும்? தேவ தூதர்களுக்கு இந்த ரட்சிப்பு தேவையா? அவங்க பரிசுத்தம், ஹோலி, ஸ்பாட்லெஸ், ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு பாவமும் செய்யாத அவங்களுக்கு தேவையா இல்லை இந்த ரட்சிப்பு? தேவையா? அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள, முழுகமா பாவத்தினால தீட்டுப்பட்ட நமக்கு தாங்க தேவை இந்த ரட்சிப்பு. காலிலிருந்து தலை வரைக்கும் பாவத்தினால் சீரழிந்து சிந்தனை எல்லாம் பாவத்தில் இருக்கு, இப்படி நரகத்துக்கு போற நமக்கு தான் ரொம்ப தேவை. அவங்க ஆர்வத்தோடு பார்க்குறாங்களா? ஒரு கடையில் போய் ஒரு மனுஷன் ஆர்வத்தோடு ஒரு காரியம் என்ன பார்க்குறான்னு தெரியல, அவனை சுற்றி 10 பேர் வந்துட்டாங்களாம், அவன் என்ன பார்க்குறான்? ஆர்வத்தோடு தேவ தூதர்கள் ஆர்வமாக பார்க்குற ஒரு காரியத்தை குறித்து ஆர்வம் உங்களுக்கு இல்லைன்னா என்ன சொல்கிறது? ஏன் இந்த ரட்சிப்பு குறித்து போர் பழைய பாட்டி கதை மாதிரி இந்த ரட்சிப்பு இருக்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் என்ன சொல்லிட்டா, அந்த அளவுக்கு பாவம் உங்களை குருடாக்கியிருக்கு, அந்த அளவுக்கு பாவத்தினால் நீங்கள் நிறைந்திருக்கிறீங்க, அந்த வியாதி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்குன்னு கூட தெரியல உங்களுக்கு. இந்த ரட்சிப்பு பெருசா தெரியாததுக்கு ஒரே காரணம் அந்த அளவுக்கு பாவத்துல நான் இருக்கிறேங்க. இந்த ரட்சிப்பு பாவத்துல இந்த விடுதலை கொடுக்குது. இயேசு பக்கம் திரும்புங்க. இந்த சரித்திரத்தில் இருக்கிற இந்த தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், தேவ தூதர்கள் எல்லாருடைய வாய்ஸ் உங்களை கூப்பிடுது, வாங்க வாங்க. இந்த ரட்சிப்புக்கு கவலையற்று இருந்தா தண்டனைக்கு நீங்க எப்படி தப்புவீங்க? வந்துருங்க வந்துருங்க. ஆயிரக்கணக்கான சத்தம் உங்க காதுல இப்போ கேக்குதா? வந்துருங்க. பெரிதான ரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த இன்னைக்கு இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பினா நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. இந்த ரட்சிப்பு இல்லைன்னா சரித்திரத்தின் நோக்கமே இந்த ரட்சிப்பு, இது இல்லைன்னா நீங்கள் பிறந்ததே வேஸ்ட், லைஃபே வேஸ்ட். ஜம்ப் பண்ணுவோம்.